உண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவந்தானை அண்டர்கோரணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. இது வந்து 10வது பாசுரம். ஆலமாமரத்தின் நிலைமையில் ஒரு பாலகனாயின போன பாசுரம் 9வது பாசுரத்தில் ஆழ்வார் 8 பாசுரங்களாக பகவானுடைய ஒவ்வொரு அபயங்களாக அனுபவித்து வந்தவர். கடைசியில 9வது பாசுரத்தில் அவனுடைய திருமேனி சௌந்தர்யம் பூராவும் திருமேனியினுடைய சமுதாய சோபையை சேர்த்து பாடுறார். இதே சுவாமி தேசிகனும் பகவத்யான சோபானத்தில் ஆழ்வார் மாதிரியே அனுபவிச்சிருக்கார். ஒவ்வொரு அபயமாக அனுபவித்து கடைசியில் எல்லா அபயங்களையும் சேர்த்து சுவாமி தேசிகனும் பகவத்யான சோபானத்தில் பாடியிருக்கார். பாதாம்போஜம் ஸ்பிருசதி பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்காம் ஊருத்வந்தே விலகரிசனை ஊர்வம் அப்யேதினாபிம் வக்ஷஸ்யாஸ்தே வலதி புஜயோர் மாமிகேயம் மனிஷா வக்த்ராபிக்யாம் பிபதி வஹரே வாசனாம் மௌலிபந்தே. ஆழ்வார் மாதிரியே சுவாமி தேசிகனும் 9 ஸ்லோகங்கள்ல பெரியபெருமாளான ரங்கநாதனுடைய திருமேனியில ஒவ்வொரு அங்கமாக அனுபவிச்சேனே வந்தார். 10வது ஸ்லோகம் இது. இதுல தான் அனுபவிச்ச எல்லா அபயங்களையும் சேர்த்து சொல்கிறார். தேசியர் தன்னுடைய புத்தியை மனிஷா எப்படி ஒவ்வொரு அபயமாக அனுபவித்து மகிழ்ந்தது என்பதை சொல்றார். சில பேர் வியாக்கியானம் சொல்லும் போது அந்த புத்தியை ஒரு பெண்ணாக பாவித்து அந்த பெண் பகவானுடைய திருமேனியுடைய ஒவ்வொரு அபயங்களையும் ஈடுபட்டார். ஆனா தேசியனுடைய மூலத்தில் பார்க்கும்போது பெண்ற பதமே அதுல இல்ல. அது ஒவ்வொருத்தருடைய இமேஜினேஷனை பொறுத்திருக்கு. திருவடி, கணைக்கால், தொடைகள், திருவுந்தி, திருமார்பு, திருத்தோள்கள், திருமுக மண்டலம், கிரீடம் அப்படின்னு ஒன்னொன்னா அனுபவிக்கிறார். பராசர பட்டர் கூட ரங்கராஜஸ்தவத்தில் பகவானுடைய திருமேனி சௌந்தர்யத்தை காண்பிக்கும் போது அது ஒரு கடல் மாதிரி, அதில் இருக்கக்கூடிய ஒரு படகு மாதிரி நான் அதை சுத்தி வந்தேன் அப்படின்னு ரங்கராஜஸ்தவத்தில் சொல்லியிருக்கார். இப்படி 9 பாசுரங்களால் பெருமாளுடைய ஒவ்வொரு அவயத்தையும் சமுதாய சோபை என்ற திருமேனி பூரா அனுபவித்த ஆழ்வார் 10வது பாசுரத்தை வருகிறார். கொண்டல் வண்ணனை இன்னைக்கு பாசுரம். முதல்ல அதனுடைய பொழிப்புறையை பார்த்துட்டு அடுத்தது ஆழ்வானுடைய அனுபவத்தை பார்க்கலாம். கொண்டல் வண்ணனை அப்படின்னா நீருண்ட மேகத்தை போல நிறத்தை உடையவன். பூமியில் இருக்கக்கூடியதான கடல், ஆறு, ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் மேகங்கள் உறிஞ்சதான். உறிஞ்சி கருத்த மேகமாக இருக்கக்கூடியது, அதை போல கலர் உடையவன் இந்த பெருமாள் அப்படிங்கறதை கொண்டல் வண்ணனை அப்படின்னார். கோவலனாய், கோவலன்கிறது கோபாலன்கிறது பேர் மருவி மாறி போச்சு, அது கோவலன் ஆயிருக்கு. கோவலன்னா இடைக்குலத்திலே வந்து அவதரிச்சவனே அப்படின்னு அர்த்தம். கோபாலனே வெண்ணெய் உண்டவாயன், வெண்ணெயை அமுது செய்தவன். வெண்ணெய் மட்டும் இல்ல, பால், தயிர், வெண்ணெய் இதே மாதிரி பால் சம்பந்தமான வஸ்துக்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டவன். இந்த இடத்துல வெண்ணெய் உண்டவாயன்னு வெண்ணெயை அமுது செய்த திருச்செவ்வாய் திருப்பவளத்தை உடையவனே அப்படிங்கிறார். என் உள்ளம் கவர்ந்த ஆனை, பெருமானுடைய அழகு வந்து ஆழ்வானுடைய மனசை அபகரிச்சது, அத என் உள்ளம் கவர்ந்தான் அப்படிங்கிறார். அண்டர்கோர் அணியரங்கன், அண்டர்கோன்னு ஏற்கனவே அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்கார். அண்டத்தில் உள்ள எல்லா சராசரங்களும் உள்ளவற்றும் வெளியில் இருக்கிறதும் எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் அவன் தான் என்பதை அண்டர்கோர். அணியரங்கன், இந்த ஸ்ரீரங்கத்துக்கே ஒரு அணிகலன் போல, ஒரு ஆபரணம் போல அப்படின்னு சொல்லலாம். இல்ல இந்த சம்சார தாபத்தை எல்லாம் எடுக்கக்கூடியதற்கு ஒரு அணிகலன்களாக இருக்கக்கூடியவன் இவன் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ரங்கநாதன் என் அமுதினை கண்ட கண்கள், எனக்கு அமிர்தம் போல இருக்கு அப்படிங்கிறார். அந்த பகவானுடைய திருமையினை பார்க்கிற காட்சியானது அந்த கண்கள், அவனை கண்ட பின்பு என்னுடையதான இந்த கண்கள் மற்றொன்றினை காணாவே, வேறு ஒன்றும் பார்க்கணும் அவசியமில்லையே ஏ அப்படின்னு கடைசியில் முடிக்கிறார். என்னன்னா ஆச்சரியத்தில் முடிக்கிறது அப்படின்னு, பகவான் இப்படி தனக்கு சேவை பண்ணி வச்சானே, இவ்வளவு அழகான திருமேனியை பார்த்து ரசிச்சமே அப்படின்னு அவருக்கே ஆச்சரியம் தாங்காமல் கடைசியில ஏறி முடிக்கிறார். சுவாமி ஜெய்சியன் இதற்கு வியாக்கியானம் பண்ணும் போது முனிவாகன போகத்துல அவதாரியாக சொல்றார், இவ்வாழ்வார் அடியேன் என்று மது ஒழிய இப்பிரபந்தம் தலைகட்டுகிற அளவிலும் தன்னுடைய பேரும் ஊரும் பேச மறக்கும்படி தாம் பெற்ற அனுபவத்திற்கு பெரிய பெருமாள் ஒரு விச்சேதம் வராதபடி பண்ணியவரை கண்டு தம்முடைய ஆத்மவதியான அனன்ய அனுபவ ரசத்தை முக்தனுடைய சமகானத்தின் படியிலே பாடி அனாதிகாலம் பாக்கியானுபவம் பண்ணின கிளேசம் தீர்ந்து கிருதார்த்தராகிறார் அப்படிங்கிறார். ஆழ்வார் வந்து பகவான பாடினார். எப்படி பாடினார் அப்படின்னா, பல நாட்கள் பல மாசங்கள் பல வருஷங்கள் காவேரியினுடைய அந்த கரையில ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கா இருக்கக்கூடியதான அந்த ஊர்ல நின்றுண்டு காவேரியினுடைய அந்த கரையில நின்றுண்டு காவேரி தாண்டி உள்ள ஸ்ரீரங்கத்துக்குள்ள காலை வைக்க முடியாதபடி பகவான மனசினாலேயே சாட்சாத்காரம் பண்ணி அனுபவித்தார். எல்லாம் இமேஜினரி. இப்போது நான் பிறந்த ஊர் என்ன, என்னுடைய குலம் என்ன, என்னுடைய கோத்திரம் என்ன, எல்லாம் மறந்து போச்சு. பெருமாளை வந்து அவருடைய ஆணையால லோகசாரங்கர் முடியவனுடைய திருத்தோள்கள் ஏறி வந்து பெருமாளுடைய காட்சியை பார்த்தோனே நான் யாருங்கிறது அப்படியே மறந்து போயிட்டார். நான் மட்டும் மறக்கல, நீதி இருக்கவாளும் மறந்து போனாள் அப்படிங்கிறார். நானும் மறந்து மற்றவரும் மறக்கும்படி அப்படிப்பட்ட இந்த பிரம்மானந்தத்தை வேற எதுல கொடுத்தார், இத்தனால மனசுல கொடுத்தது மாதிரி இல்ல, இந்த மாமிச கண்களால அனுபவித்து பாடி இந்த பாக்கிய நேத்திரங்களா இருக்கக்கூடியதான இந்த அழியக்கூடிய கண்கள் அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த கண்களால உன்னை பார்த்து அனுபவிக்கிறதுக்கு நீ கொடுத்தியே, அது மட்டும் இல்ல அது பார்த்து அனுபவிச்சேன், அனுபவிச்சத பாசுரங்களாக பாடினேன், அது மட்டும் இல்ல பகவான் அந்த அனுபவத்திற்கு தடை என்பதே இல்லாமல் பண்ணினேயே, அந்த போகத்தை கண்டு மகிழ்கிறேன் அப்படின்னு அழ்வானுடையது கடைசியில சொல்றார் அப்படின்னு சுவாமி தேசிகன் இதற்கு அவதாரியா சாதிக்கிறார். ஏஷ சமகா என்னாஸ்தே அப்படின்னு பரமபதத்துல நித்தியசூரிகளும் முக்தர்களும் எப்போதும் அங்க இருக்கவா, முக்தர்கள்னா பூலோகத்திலேருந்து அங்க போய் சேர்ந்தவா, இப்படிப்பட்டவர்கள்லாம் சமகீதம் பாடுறாளாம். அங்க பரமபதத்துல பெருமாள் அதை கேட்டு ஆனந்தமாக இருக்கான். அந்த ஆனந்தத்தோட இவர்கள் பாடுகளும் ஆனந்தத்தில் இருக்கார். அப்படிப்பட்ட இன்ப வெள்ளத்தில் மூழ்கினார்கள் அப்படிங்கிற அப்படிப்பட்ட இன்ப வெள்ளத்தையே இந்த இடத்துல இந்த மாமிச உடம்புல இந்த மாமிச கண்களால பார்த்து அனுபவித்துக்கிறது நீ கொடுத்தியே, இதான் நான் பிறந்த பிறவியினுடைய பயன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். கொண்டல் வண்ணனை, முதல்வடி சொன்னதே கொண்டல் வண்ணனை அப்படிங்கிறார். தேசியன் அதுக்கு வியாக்கியானம் சாதிக்கும் போது சொல்றார், கடலில் உள்ள நீரையெல்லாம் வாங்கி காவேரி மத்தியிலே பிரிந்ததொரு காலமேகம் போல் கண்டார்க்கு சிரமகரமான திருமேனி உடையவனை. கொண்டல் வண்ணன்னா காலமேகம் அர்த்தம். ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் அவ்வளவுத்தையும் உரியதுதான். மேகங்கள் உறிஞ்ச அவ்வளவு தண்ணீரையும் மேகத்தை வச்சிருந்தா அந்த மேகத்தினுடைய கலர் புரியக்கூடியதான மேகம் அவ்வளவு கரு நீளமாக இருக்கக்கூடியது, அவ்வளவு அழகா இருக்கு. அந்த மேகம் அவ்வளவு தண்ணீரையும் உலகத்தில் இருக்கக்கூடியதான கடல்கள் இருக்கக்கூடிய தண்ணீரை இழுத்த மேகம் ஒரே இடத்துல புரிஞ்சுதுன்னா அது எப்படி இருக்கும், அது மாதிரி அது ஸ்ரீரங்கத்துல போய் அவ்வளவுத்தையும் புரிஞ்சுதான். அது போல பகவானுடைய திருமேனி அந்த கரிய நீளத்தில் உடையது அப்படிங்கறதை காண்பிச்ச கொண்டல் வண்ணனே. இந்த அனாலஜி எல்லாழ்வாரும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்கா. ஏன்னா மேகத்தை சொல்றதுங்கிறது வந்து பகவானுக்கு ஈக்குவலா சொல்லியிருக்கா. ஏன்னா மேகம் வந்து இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் வசந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவனுக்கு மட்டும்தான் மழை பொழியணும்னு அப்படி பண்ணாது. எல்லாருக்கும் பொழியக்கூடியது மேகம், அப்படிப்பட்ட பரோபகாரமான மனதை உடையவன் அப்படின்னு காண்பிக்கிறது நிறைய ஆழ்வார்களும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்கா. அதே தான் இங்கேயும் குண்டல் வண்ணனைன்றதுனால பகவானுடைய இந்த பரோபகார மனசை இந்த இடத்துல காண்பிக்கிறார். கோவலனாய் வெண்ணையுண்டவாயன், தேசியம் ரொம்ப அற்புதமா இதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார். கோவலனாய் வெண்ணையுண்டவாயன்ங்கிறதுக்கு எட்டும் இரண்டும் அறியாத இடையறையும் இடைச்சிகளையும் ரட்சிக்கையாலே தன்னுடைய சர்வலோக ரட்சகத்துவம் வெளிப்படும்படி இடையரில் ஒரு ரூபத்தை கொண்டு ஆசிரிதர் உகந்த திரவியம் எல்லாம் தனக்கு உகப்பெண்ணும்படி தோற்ற அவர்கள் ஈட்டிய வெண்ணை சூட்டு நன்மாலை ஏற்படியே அப்ராகிருத போகம் போலே அனுபவித்து அத்தாலே இப்போதும் குணுங்கு நாறும்படியான முகத்தை உடையவன். ரொம்ப அதற்புதமான வியாக்கியானம். இதை பகச்ச அழ்வாரேறின மூலம் அவ்வளவு அனுபவம் ரசமாக இருக்கா? அந்த மூலத்துக்கு சுவாமி தேசிய நீதி வியாக்கியானம், அதை விட இன்னும் ரசமா இருக்கான்னு சொல்லலாம். ஞான வாசனைனா என்னன்னே தெரியாது. இந்த இடையர்கள் இடைச்சிகள்லாம் இருக்காள் ஆய்ப்படையில, அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. மடையர்களான இடையர்கள் அப்படின்னா சில பேர் வியாக்கியானத்துல எட்டும் ரெண்டும் அறியாதவர் அப்படின்னா சுவாமி தேசிகன். ஏன்னா அந்த எட்டும் ரெண்டும் என்னங்கறத ரகசியத்துல சாரத்தை போய் பார்க்கணும். எட்டும் ரெண்டும் அறியாத எம்மை இவை அறிவித்து எட்ட ஒன்னாறு இடம் தருவியங்கள் அம்மாதவனார். அதிகார சங்கரத்தில் இதை சரிக்கிறார். எட்டும் ரெண்டும் அறியாத எம்மை இவை அறிவித்து எட்ட ஒன்னாத இடம், அதாவது அடைய முடியாத இடத்தை தரக்கூடியவரான எங்கள் மாதவனார் லக்ஷ்மிபதி அப்படிங்கிறார். லட்சுமியோடு சேர்ந்திருக்கக்கூடியதான அந்த நாராயணன் அப்படின்னு ரகசியத்திர சாரத்தில் சரிக்கிறார். அதிகார சங்கரத்தில் வரக்கூடிய பாசுரம் இது. எட்டும் ரெண்டுனா எட்டையும் ரெண்டையும் கூட்டினா பத்து வரும் அப்படின்னு அந்த பத்து அந்த கணக்கு கூட தெரியாதவர்கள் இடையர்கள்லாம் அவ்வளவு மடையர்களாக இருக்கக்கூடியவர்கள். அது ஞான வாசனைனா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லச்ச சாதாரணமா கூட்டக்கூடிய கணக்கு அது கூட தெரியாத அவளுக்கு. அது மேலோடு இருக்கக்கூடிய பொருள். உள்ள இருக்கக்கூடிய பொருளை பார்க்கும்போது அஷ்டாட்சரம் துவயம், எட்டுனா அஷ்டாட்சரம் ரெண்டுனா துவயம். ஏன்னா அஷ்டாட்சரத்தில் எட்டு பதங்கள், துவயத்த ரெண்டு வார்த்தைகள் இருக்கக்கூடியது, பூர்வகண்டம் உத்தரகண்டம் இருக்கு. அதனால ரெண்டு விதமான வழிகள் இருக்கிறதுனால அதுக்கு ரெண்டு பேரு. அப்படிப்பட்ட இந்த அஷ்டாட்சரம் துவயம்ங்கிறதெல்லாம் தெரியாமல், அப்படிப்பட்ட இந்த ரகசியங்களை எல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள், இந்த சரணாகதி மந்திரங்கள் என்னன்னே தெரியாமல் கிருஷ்ணனோடு ஓடி ஆடி பாடி கழிச்சவர்கள் அவர்கள், அப்படிப்பட்ட இடர்களை சொல்லும் போது தேசிகன் எட்டும் ரெண்டும் அடியாத இடையரையும் இடைச்சிகளையும் ரட்சிக்கும் போது தன்னுடைய சர்வலோக ரக்ஷகத்துவம் எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய தன்மை அவன் ஒருத்தனுக்கு தான் இருக்கு. ஏனால் அவன் ஒருத்தன்தான் சுதந்திரன், அவன் ஒருத்தன்தான் தோஷங்களை எடுக்கக்கூடியவன், அவன் ஒருத்தன்தான் ஆதி, அவன் ஒருத்தன்தான் பிரான் என்று எல்லாருக்கும் உபகாரங்களை செய்யக்கூடியவன். முதல் வாசுலத்திலே சொல்லியாச்சு. அதை இங்கே சொல்லச்ச இந்த இடையர்களுக்கு காப்பதற்கோசம் தானும் இடையனாகவே வந்தானே அவன் அப்படிங்கிற அது வந்து ஆண்டாளும் சொல்லியிருக்கார். நச்சயத்திர மொழியில சொல்லச்சே வேற விதமா. பசிதூத்தை கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிரா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. நச்சயத்திர மொழியில வரக்கூடிய பாசுரம் இது. பகவான் என்ன பண்றான், பூலோகத்தில் வந்து அவதாரம் பண்றானா? தான் ஈஸ்வரன் என்ற அபிமானமே இல்லாமல் இந்த ஐ எனக்கு நான் என்கிறான அந்த கொள்கையே இல்லாமல் அந்த வாசனையே இல்லாமல் பகவான் அந்த பூலோகத்தில் புறக்கச்ச தன்னை நீருக்கும் சேற்றுக்கும் கூசாத பன்றி உருவை கொண்டான் அப்படிங்கிற தன்னை வந்து இந்த இடம் அவ்வளவு மட்டமாக இருக்க, இந்த தண்ணீர் அவ்வளவு மட்டமாக இருக்க, இந்த சேரு பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு பார்க்காம அதுக்குள்ள தன்னையும் ஒரு வராகமாக மாற்றிக்கொண்டான். ஏன்னா பூமி மேல இருக்கக்கூடியதான பாசி பார்மகளாகிற பூமி பிராட்டின் மேல இருக்கு. அதற்காகவே பகவான் என்ன பண்ண, தன்னையும் சேற்றிட பண்ணான். ஏன்னா தன்னுடைய மனைவிக்கு இருக்கக்கூடிய கோலத்துக்கு தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக்கொண்டான் அப்படின்னு வராகாவதாரத்தில் ஆண்டாள் பாடினாள். அது மட்டுமில்லாமல் பகவான் என்ன பண்ணான், இந்த இடத்துல இடையர்கள் மத்தியில வந்தான், இடையர்களுக்கு நடுவில் அவனும் அவதாரம் செய்தான். அந்த இடையர்களுக்கு எது பிடிக்குமோ அதையே தனக்கு முகப்பு. ஏன்னா பகவானுக்கு எத்தனை விதமான அமிர்தங்கள் பானங்கள் எல்லாரும் பரமபதத்திலையும் தேவர்களோகத்திலையும் பூலோகத்தில் மற்ற இடத்திலையும் கொடுக்கிற அதெல்லாம் விட்டான் பகவான். இந்த இடையர்கள் பண்ணக்கூடியதான இந்த பால் தயிர் வெண்ணெய் இது இருக்க அதே தனக்கு முகப்பு என்று அதையே விரும்பி அமுது செய்தான். நம்மாழ்வார் திருவிருத்தத்தில் சொல்லக்கூடிய பாசுரத்தை எடுத்து இங்க காமிக்கிறார் தேசியர். சூட்டு நன்மாலைகள் தூயனையேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ணப் போந்து திமிலேற்றுவன் கோன் கோட்டிடையாடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினைக்கே. அழகான டிஸ்கிரிப்ஷன் நம்மாழ்வார் சொல்லச்ச. சூட்டினன் மாலைகள் வைகுண்டத்துல பரமபதத்துல பகவான் எழுந்தருளிருக்கானா, அங்க இருக்கக்கூடிய முக்தர்கள் நெற்றியர்கள் எல்லாம் பகவானுக்கு அவ்வளவு விதமான அலங்காரங்கள் எல்லாம் பண்ணறதுக்கு காத்துட்டு இருக்கா. முதல்ல அவருக்கு திருமஞ்சனம் செய்திருக்கிறார். திருமஞ்சனம் ஆனதுக்கு அப்புறம் பகவானுக்கு நல்ல ஆடை ஆபரணங்கள்லாம் சாத்துறா, மாலைகள் துளசி எல்லாத்தையும் பெருமாளுக்கு சாத்தி தூப தீபங்களை சமர்ப்பிக்கிறாளாம். அப்படி அந்த தூபத்தை சமர்ப்பிக்கும் போது அந்த புக மண்டலமாக இருக்க அந்த இடத்துல அந்த புக மண்டலமே ஒரு ஸ்கிரீனாக வச்சிருக்கான் பெருமாள். இவ தூபத்தை காண்பிச்சு அடுத்தது தீபத்தை வரத்துக்குள்ள அந்த ஸ்கிரீன்ல பெருமாள் ஓடி போட்டான். அந்த இடத்தை விட்டு பரமபதத்தை விட்டு கீழே இறங்கி பூலோகத்துல வந்து கிருஷ்ணனாக அவதாரம் செஞ்சு அவதார காரியம் எல்லாம் முடிச்சு அந்த தீபம் தட்டுக்குள்ள மேல அங்க போய் சேர்ந்தான் அப்படிங்கறத ரொம்ப அழகாக காண்பிக்கிறார். அதாவது வைகுந்தத்துல திருமஞ்சனமும் திரு ஆய்ப்பாடிலே பூஜ்யாசனமும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படிங்கிறார். அந்த வெண்ணை சாப்பிட்டாங்கிறாள் அந்த இடையர்களோட வந்து அந்த வெண்ணை எப்படி இருந்தது அப்படிங்கறதுக்கு தேசியன் காமிக்கிறார். அப்னா கிருதம் என்று சொல்லும்படி திவ்யமாய் பிரகிருதி சம்பந்தம் இல்லாத வஸ்து. இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவும் பிரகிருதி சம்பந்தம் உடையது. இந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலதான் நமக்கு இருள் தருவான் ஹலம் அப்படின்னு சொல்றோம். அதனால இது என்ன பண்ண இந்த வெண்ணை என்னன்னா அந்த சம்பந்தமே இல்லாமல் திவ்யமாக அப்ராகிருதமாக இருக்கக்கூடியதான வஸ்து அப்படிங்கிறார். நீ அன்றைக்கு அனுபவிச்சாய அப்படிப்பட்ட அப்ராகிருதமான வஸ்துவான அந்த வெண்ணை, அந்த வெண்ணை குணுங்கு வாசனை அந்த வெண்ணையினுடைய நாற்றம் இருக்க இன்னைக்கும் அந்த கோபாலன் ஆகிய ரங்கநாதன் இடத்துல பார்க்கலாம். அந்த குணுங்கு வாசனை இன்றைக்கும் பார்க்கலாம். அந்த திருமுகத்தை உடையவனான ரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணனே அப்படிங்கிறார். இது வந்து எல்லா சன்னதியிலும் பார்க்கலாம். இதே மாதிரி திருவேங்கடத்துல போன சீனிவாசன் சன்னதி இருக்கு, அங்க உள்ள நுழைஞ்சோனே கற்பூர பச்சை கற்பூர வாசனை அடிக்கும். ஏன்னா பெருமாளுக்கு நெத்திலையும் மொவாக்கட்டையிலையும் பச்சை கற்பூரம் வச்சிருப்பா. அந்த சீனிவாச மகாத்மியத்துல சொல்லும் போது அந்த தடியினால அடிச்சதுனால பகவானுக்கு அடிபட்டது, அதுக்கு வந்து பொண்ணு ஆறுவதற்காக அந்த பச்சை கற்பூரம் வச்சா அப்படின்பா. அதனால இன்னைக்கும் பச்சை கற்பூரம் வைக்கிற அந்த சன்னதி உள்ள நுழைஞ்ச பச்சை கற்பூரம் வாசனை அடிக்கும். அதே போல அஸ்திகிரியில போன வரதராஜ பெருமாள் அங்க யாகத்துல நெய் சமர்ப்பிச்ச இந்த ஹவிஸ் இருக்க அந்த வாசனை வருமே, அந்த வாசனை இந்த அஸ்திகிரியில எப்போதும் இருக்கும். அது போல இங்க ரங்கநாதன் என்பவன் கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணன் அவன் சாப்பிட்ட வெண்ணெய் அவன் உண்ட வெண்ணெய் வாசனை இன்னைக்கும் சன்னதி உள்ள அனுபவிக்கலாம் அப்படிங்கிற. என் உள்ளம் கவந்தானை தேசிய வியாக்கியானம் செய்யும் போது இருக்கு, இடைச்சிகள் வைத்த வெண்ணை போலே இவருடைய திருவுள்ளம் பெரிய பெருமாளுக்கு நவநீதம் ஆயிற்று. ஞானம் பிறந்த பின்பும் என்னது என்னும்படி அகங்கார மமகாரங்கள் வம்பிடுகிற என்னுடைய மனசை வடிவழகாலும் சௌலபிய சௌசீல்ய வாத்சல்யாதிகளாலும் வசீகரித்து இது என்னது என்ன உண்ணாதபடியை கொண்டவன். பெரிய பெருமாளுக்கு இந்த இடைச்சிகள் வைத்ததுகளை அந்த வெண்ணையை வச்சோடனே அதுக்குள்ள போய் அந்த வெண்ணெய் பானையிலிருந்து எடுத்து எடுத்து சாப்பிடறானா, அத போல இந்த இளைச்சிகள் கொடுத்த வெண்ணெய் போல என்னுடைய மனசாட்சி என்னுடைய மனசை அவன் எடுத்து சாப்பிடுறான் அப்படிங்கிறார். பகவானுக்கு அதை வந்து கடைசியில இந்த தைத்திரோபநிஷத்துல சொல்லிச்சு, அகமன்னம் அகமன்னம் அகமன்னா அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாத அப்படிங்கறத ரொம்ப அழகா இந்த இடத்துல காண்பிக்கிறார். பகவானுக்கு எதிரா உணவுனா என்னுடைய மனசு, நான் தான் அவனுக்கு உணவாகிறேன் அப்படிங்கறத இன்டைரக்டாக காண்பிக்கிறார் ஆழ்வார். பெரிய பெருமாள் ரங்கநாதன் ஆனவன் ஆழ்வானுடைய மனசையே உணவாக உண்டான். எப்படி ஆச்சரியெல்லாம் சமர்ப்பித்தாலோ அந்த வெண்ணெய், அது போல இது இவனுக்கு ஆயிற்று. பகவானுடைய திருவருளினால் இவருக்கு ஞானம் வந்தது. அதற்கு பிறகு தான் தனது இந்த அகங்காரங்கள் மமகாரங்கள் வராதபடி பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் அவரை ஆட்கொண்டு அதை தலையெடுக்காதபடி பண்ணித்தான். எப்படின்னா பெருமாளுடைய சௌலபிய சௌசல்ய வாத்சல்யாதிகள் போன்றதான திருக்கல்யாண குணங்கள் இவருக்கு இனிமேல் இந்த மாதிரி அகங்கார மமகாரங்கள் வராதபடி பார்த்துக் கொண்டன அப்படிங்கிறார். அண்டர்கோன் இதுக்கு வியாக்கியானம் சொல்லும் போது தேசியர், இடையர்க்கு நியாமியனாய் நின்ற எளிமை குணமாம்படி அண்டாதிபதியான பிரம்மா முதலான மற்றும் அண்டாந்தரவர்த்திகளான தேவாதிகளையெல்லாம் சுவாதீனராக்கி வைத்திருக்கிற சுவாமித்வ சுவாதந்திரியாதிகளை உடையவனை கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் ஆகிலும் எண்ணற்கரியன் இமையோர்க்கும் என்பதுவாம். அழகாக கிருஷ்ணனுடைய சௌலபியத்தை எடுத்து காமிக்கிறார் தேசிகன். இடையர்கள் எல்லாம் இத்தனை விதமான உலகத்தை எல்லாம் படைச்சவனாக இருக்கக்கூடியதான அவன் சுவாதந்திரியன், அவன் ஒத்தன்தான் சுதந்திரன், அவன்தான் ஆதி, அவனுக்கு இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்கள் மீது யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடியதான அந்த போகத்தில் இருக்கக்கூடிய பெருமான் இந்த இடையர்களுக்கு வந்து எளியவனாக நின்றானா? இந்த எப்படி இடையவனுக்கு இடையர்களுக்கு புரிந்து நின்றான? இந்த பெரியாழ்வார் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். சொல்லும் போது இடைச்சிகளெல்லாம் மஞ்சள் வாங்கறதுக்கோசரம் ஊருக்கு போவாளாம். அந்த மஞ்சள் வாங்கச்சே அந்த கடையில வாங்கி மஞ்சள் நல்ல மஞ்சளா இல்ல பத்திர மஞ்சளா பத்தாத மஞ்சளா அப்படிங்கறதுக்கோசம் ஒரு கல்லுல உரசி பாக்கணும். அந்த கருப்பு கல்லுல உரசி பார்த்தாதான் அது பத்தர் தான் தெரியுமா? அதனால கடையில போனாங்க, கல் எங்க இருக்கு? அதனால பக்கத்துல கிருஷ்ணன் தான், கிருஷ்ணா குனி அப்படிம்பாளாம். கிருஷ்ணனுடைய முதுகுல, ஏன்னா உடம்பே கருப்பா இருக்கு, அதை வச்சு தேய்ச்சி பாப்பாளாம். அதை போல அவர்களுக்கு தன்னுடைய முதுகை கொடுத்தவனே இந்த பெருமாள் அப்படின்னு பெரியாழ்வார் ரசிச்சு சொல்றார். அப்படிப்பட்ட எளிவனாக இந்த இடையர்கள், ஒன்னும் தெரியாத ஞான வாசனையே இல்லாத எட்டும் ரெண்டும் அறியாத இடையவர்களுக்கு, அந்த இடைச்சிகளுக்கு தன்னுடைய முதுகை உரசி காண்பிக்கிறதுக்கு காமிச்சானா? அப்படிப்பட்ட எளியவன் இவன், உத்தனை சுதந்திரன், மற்ற அனைத்து பொருட்களும் இவனையே சார்ந்திருக்கக்கூடிய பாரதந்திரியத்தை உடையவன், மீதியெல்லாம் அவனை சார்ந்து பாரதந்திரியமாய் ஜீவிக்கின்றன. தேவதைகள் மீதி இருக்கக்கூடிய சில்லறை தெய்வங்கள் இவைகளுக்காம் இறைவனாக இருக்கக்கூடியவன் இந்த ஸ்ரீமன் நாராயணன். அப்படிப்பட்டவன் ஒரு இடையனாக, ஒரு சின்ன குழந்தையாக யசோதை வந்து கயிற்றுல கட்டுறாளாம். அந்த தாம்ப கயிற்றுக்குள்ள தன்னை தானே மாட்டி வைத்துக் கொண்டவன் அவன்தான் அண்டர்கோன், அவன்தான் அண்டங்களுக்கெல்லாம் அரசன் அப்படிங்கிறார். அணியரங்கன், அணியரங்கன் வியாக்கியானம் சொல்லும் போது தேசிய சொல்றார், சூரிகளும் சுதேசத்தை விட்டு இங்கு வந்து சேவிக்கும்படி ஆகர்ஷகமான அழகை உடைத்ததான ஸ்தான விசேஷத்திலே அடியேனை அனுபவ பரவசமாக்கினவை. சூரிகளும் சுதேசத்தை விட்டு அப்படிங்கிறார், அதாவது நித்திய சூரியர்களுக்கு சொந்த ஊரானது பரமபதம். எப்போதுமே அங்க இருக்கக்கூடியவர்கள் அவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே சொன்ன ஏஷ சமகா என்ன அஸ்தேனு, அந்த இடத்துல வந்து மோட்சத்துல டைம்ன்ற தத்துவமே கிடையாது, காலம்ன்ற தத்துவமே கிடையாது. எப்போதும் மகிழ்ச்சி, ஆனந்தம், இன்பம் அப்படியே வெள்ளம் பெருக்கெடுத்து குறைவே இல்லாம இருக்கக்கூடியது. தத் விஷ்ணோ பரமம் பதம்ன்ற மாதிரி பகவானை எப்போதும் சேவிச்சு கொண்டே இருப்பாளாவா? அவர்கள் கூட பார்த்தாளாம், அட இதை விட இன்னொன்னு அழகா இருக்கு அப்படின்னு இந்த ரங்கராஜனுடைய அழகு என்ற காந்த சக்தியினால, காந்த சக்தின்னு மேக்னடிக் அட்ராக்ஷன் கவரப்பட்டு அவர்கள் என்ன பண்றார், ஸ்ரீரங்கமாகிற இந்த உயர்ந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து சயனித்த அந்த ரங்கநாதரை சேவிக்க வந்தனர் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த போக்கியத்தை, நித்திய சூரியர்களும் விரும்பி வந்து அனுபவிக்கக்கூடியதான அந்த போக்கியத்தை, அப்படிப்பட்ட எனக்கு இன்பத்தை எனக்கு அளித்தி என்னையும் பரவசமாக்கினாயே, எக்ஸ்டாட்டிக் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறார் ஆழ்வார் இந்த இடத்துல. என் அமுதீனை, இதுக்கு சுவாமி தேசியம் வியாக்கியானம் செய்யும் போது சொல்றார், பரமபதத்திலும் க்ஷீரார்ணவத்திலும் ஆதித்ய மண்டலாதிகளிலும் அவ்வோ நிலங்களுக்கு நிலவர் ஆனவர் அனுபவிக்கும்படியான அமிர்தமாய் நின்றார் போலே அன்றைக்கே ஈசனேன் நிறை ஒன்று மிலேன் என்கிற நானும் அனுபவிக்கும்படி எனக்கு அசாதாரணமாய் ஜலமரணாதி பிரவாகத்தை நிசேஷமாக கழிக்க வல்ல நிறதிசே போக்கியமானவை பிராகிருத போக பிரவணரான தேவர்கள் அநேக பிரயாசத்தோடு பெற்று அனுபவிக்கும் அமிர்தம் போலே அன்றைக்கே அனன்ய பிரயோஜனரான நான் அயத்னமாக பற்றி அனுபவிக்கும்படியான அமிர்தம் ஆனவை என்னவுமாம் அப்படிங்கிற. இதுல என்ன சொல்றனா, பகவானுக்கு எத்தனையோ இடங்கள் சொந்தமா இருக்கு, பரமபதம், பார்க்கடல், ஆதித்ய மண்டலம், மீதி எத்தனையோ திருக்கோயில்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கு. எல்லா இடத்துலயும் பகவான் ரொம்ப சிறந்து இருக்கான். அந்தந்த இடத்துல இருக்கவா அந்தந்த பெருமாளை சேவிக்கிறார். நித்திய சூரியர்கள் எல்லாம் பரமபதத்தில் சேவிக்கிறார். அப்படி தேவர்கள் மீதியெல்லாம் இருக்கக்கூடியவர்களாம் பற்கடலுக்கு வந்து சேவிக்கிறார். அந்தந்த திவ்ய கஷேத்திரங்களில் இருக்கக்கூடியவர்களாம் அந்தந்த கோவிலை போய் எல்லாரும் சேவிக்கிறாங்க. ஆனா அதுபோல இல்ல, மகாபாதகனான எனக்கு ஈசனேன் நிறைவொன்றுமிலேன் என் மேல் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதி அப்படிங்கிறார் நம்மாழ்வார் திருவாய்மொழியில. அத போல ரொம்ப அல்பனானவன் நான், தாண்ட குலத்துல பிறந்தவன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இருக்கக்கூடியதான மனசையும் இதையெல்லாம் அவ்வளவு களங்கமானவை அப்படின்னு ஆழ்வார் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட எனக்கு இந்த பிறப்பு இறப்பு சுழல்களை, இந்த சம்சார பந்தம் இருக்க, அதை வந்து அலட்சியமாக விளக்கக்கூடியவை பகவானுடைய திருவருள் என்பது ஒரு க்ஷணத்துல ஒரு சிஞ்ச் அப்படிங்கிறாள். அத மாதிரி அலட்சியமாக விளக்கக்கூடியவை அது எதுனா, உன்னுடைய திருமேனி அழகின் ரசனை, உன்னுடைய திருமேனியை பார்த்த அந்த அனுபவம் இருக்க இந்த சம்சார பந்தத்தெல்லாம் ஒரே க்ஷணத்துல போக்கிடும் அப்படிங்கிறார். பிரதி மண்டலத்திலே உயர்ந்தவராக இருக்கக்கூடியவர்களாம் தேவர்கள். அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அமிர்த பானம் அதுபோல இல்ல. அது மாதிரி இல்லாமல் எனக்கும் உபயோகமற்றவன், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நான், அதில் சிறந்ததாக சொல்லக்கூடிய அமிர்தத்தை அனுபவிக்கக்கூடியதான என் அமுதே, உன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாத எனக்கும் அந்த தேவர்கள் அனுபவிக்கக்கூடிய அமுதை விட உயர்ந்தது. அந்த பரமபதத்தில் இருக்கிறவர்களாம் நித்திய சூரியர்கள் சேவிக்கிறார்கள். வைகுண்டத்தில் இருந்து அடுத்தது பார்க்கடலுக்கு வரும்போது அங்கு மீதி தேவர்கள் எல்லாம் சேவிக்கிறார்கள். மீதி இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரங்களை ஒவ்வொருத்தர சேவிக்கிறார்கள். அவர்கள் சேவிப்பதெல்லாம் சேர்த்து ஒன்னாக இருந்தால் எவ்வளவு அமுதமாக இருக்கும், அதை மகா நீச்சனான எனக்கு கொடுத்தாயே அப்படின்னு கேட்கிறார். கண்ட கண்கள், கண்ட கண்கள் என்ற விதியிலே என் கண்கள் என்னையாமலே நிர்மமத்துவம் தோன்றுகிறது. இப்படி பாரிதான விருத்தி இல்லாதபடியான தத்துவ ஞானம் பிறந்து சர்வத்திலும் நிர்மமராய் இருக்கிற இவர் முன்பு என் கண் என் சிந்தனை என்றும் அடியேன் உள்ளம் என்றும் என் உள்ளம் என்றும் மமகாரம் பின்தொடர்ந்து தோன்ற பேசுவான் என் எண்ணில் சுதந்திர சுவாமியான ஈஸ்வரன் சர்வசேஷபூதமான சேதனா சேதனங்களிலே சுவார்த்தமாக ஒன்றை ஒன்றுக்கு சேஷமாக அடைத்து வைத்தால் அவன் அடைத்தபடி அறிந்து பேசுவார்க்கு நிர்மமத்தோடு சேர்ந்த இம்மமகாரம் இம்மமகாரம் அனபிக்யர் மமகாரம் போரே தோஷமாகாது. தேசிகருக்கு வியாக்கியானம் சொல்ற இது வரைக்கும் சொல்லிட்டே வந்தார் ஆழ்வார். எத்தனை இடத்துல என் கண்ணார் என் சிந்தனையினார் அடியேன் உள்ளம்னார் என் உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். இந்த இடத்துல கண்ட கண்கள் அப்படிங்கிறார் ஆழ்வார். இத்தனை நேரம் என்னுடைய கண்கள் ஆக்டிவ் வாய்ஸ்லயே சொல்லின்னு வந்தார் தான் பண்ணதா. இந்த இடத்துல வச்சே பகவானுடைய திருமேனி அழகை கண்ட என் கண்கள் சொல்லாம அவற்றை கண்ட கண்கள் அப்படின்னு பேசிவ் வாய்ஸ்ல சொல்றார். ஏன்னா மமகாரம் இல்லாமல் சொல்றார். இத்தனை நேரம் மமகாரம் சொன்னார, இப்ப ஏன் சொல்ற? சரி, இவருக்கு தான் ஆத்ம ஞானம் வந்தாச்சு, அதனால மமகாரம் இல்லாமல் கண்ட கண்கள்னு சொல்றார். சரி, அதை எடுத்துக்கலாம். அப்ப ஏன் முன்னாடி ஏன் சொன்னார் இந்த மாதிரி என்னுடைய கண்கள் என்னுடைய சிந்தனை அப்படின்னு ஏன் கேட்டானா? அதுக்கு தேசியனுடைய எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அழகாக சொல்றார். பகவான் என்ன பண்றான், தன்னுடைய பயனுக்காகவே எல்லாத்தையும் படைக்கிறான். ஏன்னா தந்த லீலா விபூதியிலே அவனுக்கு இருக்கக்கூடிய விளையாட்டினால் அவ்வளவு காரியங்களையும் செய்யறான். அப்ப இந்த ஆத்ம வஸ்து நமக்கெல்லாம் இருக்கக்கூடியதான் இந்த ஜீவாத்மா இருக்க, அதுக்கு வெளியில இருக்கக்கூடியதான உடம்பு அந்த ஆத்ம வஸ்துக்கு சேஷமாக இருக்கு. எப்படி நாம் மீதி இருக்கக்கூடிய அச்சேதன பொருட்கள் எல்லாம் பகவானுக்கு சரீரமாக இருக்கமோ, அதை போல உள்ள இருக்கக்கூடியதான இந்த ஆத்மா நம்முடைய ஜீவாத்மாக்கு நம்முடைய உடம்பு என்னன்னா சேஷமாக இருக்கு, அடிமையாக இருக்கு. சொல்லக்கூடியதான சப்போர்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ் ஓன்ஸ் இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்லும் போது இது தாங்கிறது, அது நியமிக்கிறது, அது வந்து சர்வ சுவாமியாக இருக்கு என்று மூணுத்தையும் சொல்றோம். அதனால இது உள்ள இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்கு இந்த உடலானது சரீரமாக இருக்கக்கூடியது, தான் அடிமையாக எல்லா காரியங்களும் செய்யறது. அப்ப இந்த ஆத்மா சொல்லும் போது என்னுடைய உடம்பு என்னுடைய கண் அப்படின்னு சொல்றது. அப்படி சொன்னாலும் இந்த சரீர ஆத்ம பிரம இந்த சரீர ஆத்ம சம்பந்தத்தை தெரிந்து கொண்டு, அது மட்டுமில்லாமல் இந்த சரீரம் ஆத்மா ரெண்டும் எம்பெருமானுக்கு அடிமை என்பதை தெரிந்து கொண்டு அப்போது என் கண்ணுன்னு இந்த ஆத்மா சொல்லித்தினா அதுல அகங்காரம் அமகாரங்கள் இல்லை. என்னைக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா வேற, இந்த ஆத்மா பகவானுக்கு சொந்தமானது, இந்த உடம்பு அழியக்கூடியது அதுன்னு தெரிஞ்சுட்டு இந்த ஆத்மா வந்து சொல்லறான் என் கண் அப்படின்னு சொன்னா அதுல மமகாரம் இல்லை, ஏன்னா பகவானை சேர்ந்ததுன்னு தெரியும். அதை சொல்லும் போது என் கண்ணுன்னு ஒரு இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொல்றதை தவிர்த்து அகங்காரம் அமகாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்றார். மற்றொன்றினை இதற்கு முன்பெல்லாம் பாக்கிய விஷயங்களிலே பிரவணங்களாய் அவற்றை கண்டபோது பிரீதியும் காணாத போது விஷதமாய் சென்று இப்போது நித்திய தரித்திரனானவன் நிதியை கண்டார் போலே அனந்த குணவிபூதி விசிஷ்டமாக அம்மகாநிதியை அனுபவிக்க பெற்ற கண்கள். மற்ற விஷயத்துல மனசு ரொம்ப வேகமா போடுது, அப்படி மனம் போனபடி எல்லா விஷயத்திலும் போகாம ஒரு பரம தரித்திரனாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு உயர்ந்த ஐஸ்வர்யம் கிடைத்து மகிழ்வது போல் இருக்கு அப்படின்னா. ரோட்ல ஹோம்லெஸ் தெரிஞ்சுட்டு இருக்கான், அவனை மறுநாளைக்கு அவன் தான் பிரசிடென்ட் போட்டா எப்படி இருக்கும்? அத போல பரம தரித்திரனாக இருக்கிறவனுக்கு இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் கிடைச்சதே. இந்த தரித்திரம்னு சொல்லிட்டு இது வந்து செல்வத்தினால தரித்திரம் இல்ல, குலத்தினால மட்டமானவன், ஜாதினால மட்டமானவன், பண்ணக்கூடிய காரியங்களால மட்டமானவன், மீதி எல்லாரும் அருவருக்கத்தக்கூடியவன் சொல்றதுனால அதாவது ஞானத்தினால மட்டமானவன். என மீதி வேதங்கள் எல்லாம் படிச்சது கிடையாது. இதை ஆழ்வார் சொல்றார் மற்றொன்றினை அப்படின்னு சொல்லச்சே எனக்கு அவ்வளவு தரித்திரமாக இருந்த எனக்கு இந்த மகாநிதியை கொடுத்தார் போல இருக்கு அப்படிங்கிறார். காணாவே பிரதானமான அனுபவத்திலே இழிந்தபடியினாலே சுயப்பதிக்கு பிரகாரம் அல்லாது மற்ற ஒன்றையும் தாம் அனுபவியாதபடியிலே தாத்பரியம் ஆகவுமாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் வியாக்கியானம். தனக்கு சிறந்தது முதன்மையானது என்ற இன்பம் இருக்க அதை கிடைச்சது, அதை அனுபவித்து மகிழ்ந்தேன் நான். அந்த சுயப்பதியான எம்பெருமான் லட்சுமிபதி சீமன் நாராயணன் அவனை அல்லான் மற்றொன்றுக்கு நான் அடிமை இல்லை, அவனை அனுபவிக்கூடிய நான் அந்த ஆசை தவிர்த்து மற்றொன்றும் எனக்கு இல்லை. அந்த ரங்கநாதனுடைய திருமேனி அழகை பார்த்து அனுபவித்து அதை தவிர்த்து எனக்கு வேறும் அவசியம் இல்லை என்பதை காண்பிக்கச்ச காணாவே அப்படிங்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் சொல்லும் போது இருங்க, அமிர்தபானம் பண்ணியவன் பாலையும் சோற்றையும் தீண்டாதது போலே மாதிரி நல்ல அமிர்தத்தை போட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடியதான இந்த பாலையோ சோரையோ எவனாவத்தன் திண்டுவானா அவ்வளவு மட்டமானது மீதி எல்லாம். இந்த ரங்கநாதனையே சேவிச்சதுக்கு அப்புறம் மீதி என்ன அவசியம் அப்படிங்கிறார். என் உள்ளம் கவர்ந்தான் என்பதால் நெஞ்சை அபகரித்தான், கண்டகங்கள் மற்றொன்றினை காணாவே என்பதால் பார்வையை பறித்தான் என்கிறார். உள்ளம் கவர்ந்தான சொல்லச்ச மனசு போச்சு, அடுத்தது என் கண்ட கண்கள் மற்றொன்றினை காணவே சொல்லச்ச என்னுடைய பார்வையும் போச்சு அப்படிங்கிற மாதிரி பிரிவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம். அழகிலே ஈடுபட்டு தம்மை மறந்து மற்ற ஆழ்வார்கள் போல் அல்லாது திருநாம பாட்டையும் சொன்னார் அல்லர் அப்படின்னு முடிக்கிறார் பிரிவாச்சான் பிள்ளை சொல்லச்ச. அதாவது பெருமாளுடைய அழகில மயங்கினார், ஏற்கனவே தன்னுடைய உள்ளத்தை கொடுத்தார், இப்போ இருக்க கண்ணையும் கொடுத்தார். அதனால தன்னை மறந்தவர் என்னன்னா கடைசியில எல்லா ஆழ்வார்களும் கடைசியிலே ஒரு திருநாம பாட்டுன்னு எழுதுவார். அது சமஸ்கிருதத்திலும் இருக்கு, ஸ்தோத்திரங்கள்ல, அது மாதிரி தமிழ்ல ஆழ்வார்கள் பிரபந்தங்களையும் இருக்கு. இந்த கடைசி பாட்டு என்ன சொல்லுன்னா, தான் பிறந்த ஊர் என்ன, தன்னுடைய பெயர் என்ன, இந்த 10 பாட்டுகளோ 9 பாட்டுகளோ 20 பாட்டுகளோ பாடினதுனால அதை சொன்னா என்ன பலன் கிடைக்கும், பல ஸ்ருதி அப்படிப்பா, அதை போல சொல்றது. இது தேசிகனுடைய பிரபந்தங்களும் கடைசியில இருக்கு, அதே மாதிரி ஆழ்வார்கள்லயும் இருக்கு. திருவாய்மொழி எடுத்தனா 10 பாசுரங்கள் சொல்லுவார் நம்ம ஆழ்வார், 11வது பாசுரம் திருநாம பாட்டு. அதே மாதிரி பெரிய திருமொழியில எடுக்கச்ச திருமங்கை ஆழ்வார் 9 பாசுரம் சொல்லுவார், 10வது பாசுரம் திருநாம பாட்டு. அது மாதிரி இல்லாமல் இவர் பகவானுடைய அழகினில மயங்கினதால தான் யாருங்கிறது மறந்து போச்சு, தன்னுடைய குல கிராம கோத்திராதிகள் எல்லாம் மறந்தன், தான் மறந்தது மட்டுமில்ல மீதி எல்லாரும் மறக்கும்படி செய்தன் சொல்லி கொண்டே வந்தார். அது உண்மைங்கிறது இந்த இடத்துல காமிக்கிறார். பகவானை பார்த்த கண்கள், அதுக்கப்புறம் எனக்கு மீதி எதுவும் அவசியமே இல்லையே, இந்த கண்கள் மீதி எதுக்கு பார்க்கணும், நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றார். அப்படி சொல்லச்ச இவருடைய பேர் என்ன, ஊர் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்னன்னு எதின பின்னாடி சம்பந்தம் எல்லாம் போயிடும். அதனால அழகில ஈடுபட்டு தம்மை மறந்து மற்ற ஆழ்வார்கள் போல் இல்லாமல் திருநாம பாட்டையும் மறந்தார், அதையும் சொன்னார் அல்ல அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். இதுக்கு முடிக்கச்ச சரிக்கிறார், பெரிய பெருமாள் திருமேனியிலே திருமலை முதலாக கோயில் கொண்ட அர்ச்சாவதாரங்களிலும் ராமகிருஷ்ண வாமன வடபத்ர சயனாதிகளிலும் உள்ள போக்கியரை எல்லாம் சேர அனுபவித்து இவ்வாபிரூபியத்திலே ஈடுபட்ட என் கண்கள் மற்றும் பரவியூக விபவாதிகளான திருமேனிகளெல்லாம் சேரக் காட்டினாலும் ஸ்தனன்யத்துக்கு போக்யாந்தரங்கள் ருசியாத போலே பாவோ நான்யத்ர கச்சது என்கிறபடியே அவை ஒன்றும் ருசியாது என்கிறார் ஆகவுமாம். இது அவரது அனன்ய பிரயோஜனத்த காட்டை இருக்கும்படி அப்படின்னு முடிக்கிறார். பெரியபெருமாள் ஆழ்வார்க்கு கண்ணார சேவை பண்ணி வைக்கிறார், அதை நினைச்சு மகிழ்கிறார். அந்த பெரிய பெருமாள்கிட்டதான் இந்த ராமனை பார்க்கிறார், அந்த பெரிய பெருமாள்கிட்டதான் கிருஷ்ணனை பார்க்கிறார், அந்த பெரிய பெருமாள்கிட்டதான் பாமனனை பார்க்கிறார், அந்த பெரிய பெருமாள்கிட்டதான் சயனித்ததாக இருக்கக்கூடிய எல்லா பெருமாளையும் அவர்கிட்ட தான் பார்க்கிறார். அந்த பெருமாள்களை பார்த்த மட்டுமல்லாமல் அவர்களும் ஒன்றாக சேர்த்து ஒரே இடத்துல பார்க்கிறார். இந்த இன்பத்தில் ஈடுபட்ட கண்கள் மீதி இருக்கக்கூடியதான பரம் யூகம் விபவம் என்று பெருமாள் பல இடத்துல இருக்கிறான். பரம்னு சொல்லக்கூடிய பரமபதத்தில், யூகம் என்று சொல்லக்கூடியதான பார்க்கடலில் சயனித்தவன், விபவம் சொல்லக்கூடியதான மத்ஸ்யகூர்ம வராகாதி ஏகப்பட்டதான அவதாரங்கள் அவையெல்லாம் ஒன்னா சேர்த்து கொடுத்தா கூட அவன் மனசு அதில் ஈடுபடாது. ஏறார் முயல் வெட்டு காக்கை பின் போவதேன் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார், இவ்வளவு அழகாக முயல் கீழ் இருக்கிறதை விட்டுட்டு மேல இருக்கக்கூடியதான காக்கையை தூக்கி ஏன் நான் போனோம் அப்படின்னா, அனுமார கேட்கிறார் ராமர் என்னோட பரமபதத்துக்கு வா வந்து சேருனேன். அப்ப சொல்றார் அந்த பரமபதத்துல ராமன் இல்லாட்ட எனக்கு அது வேண்டாம் என்கின்றார். அத போல இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகம் வாடும் அச்சுவை தினம் வேண்டேன் அப்படின்னா தொண்டரடி புடியாழ்வார். இந்த ரங்கநாதனை அனுபவிக்கிற அனுபவம் இருக்க அதை தவிர்த்து அந்த மோட்சத்தை கொடுத்தாலும் சரி, அந்த பற்கடலில் சேவை பண்றன அந்த பெருமாள் அவனுடைய சேவையை கொடுத்தாலும் சரி, இந்த விபவாவதரங்களாக வந்த ராமகிருஷ்ண வாமனர்கள் அவர்களும் அவர்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து கொடுத்தாலும் சரி அவசியம் இல்லைங்கிறார். இப்படி பகவானுடைய அனுபவம், பெருமாளுடைய திருமேனியை பார்த்த அந்த அனுபவம் இருக்க ஆழ்வாருக்கு அதுதான் போக்கியமானது அப்படிங்கிறது. எதுடா போக்கியமானதுன்னா துவயமந்திரத்தை சொல்லும் போது ரெண்டாவது பேர் என்ன சொல்லு, ஸ்ரீமதே நாராயணாய நமகா. உயர்ந்ததாக இருக்கக்கூடிய புருஷார்த்தம் முதல்வர் என்ன சொல்லுது, ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்தே அப்படின்னா, அதாவது லட்சுமியோடு கூடிய அந்த நாராயணன் ரெண்டு திருவடிகளையும் நான் சரணமாக பெற்றுகிறேன் அப்படின்னு உபாயத்தை சொல்லித்து ரெண்டாவது வரி ஸ்ரீமதே நாராயணாய நமகா. அப்படி பற்றினால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிட்ட அந்த பெருமாளே கிடைக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல காண்பிக்க. ரெண்டாவது அனுபவம் அந்த கைங்கரியம் பெருமாளுக்கு செய்யக்கூடியதான அந்த பாட்டு பெருமாளுடைய காட்சி இதெல்லாம் தன்னுடைய மனசுல வச்சுன ஆழ்வார். இதை விட ஒசந்தது எதுவுமே கிடையாது. புருஷார்த்தம்னா இதுதான் புருஷார்த்தம். அந்த பரமபதம் புருஷார்த்தம் இல்லைங்கிறது இந்த துவயத்தினுடைய ரெண்டாவது வரியினுடைய பலன். அதை இந்த இடத்துல கண்டிக்கிறார். இந்த பத்து பாசுரங்கள் அமலநாதபிரான் அதுல வந்து நிறைய விஷயங்கள் ஆழ்வார் சொல்லியிருக்கார். பல இடத்துல நம்ம பார்த்தோம். கடைசியா சம்மரியாக சொல்லும் போது இந்த நட்சல் ஆழ்வார் பலவிதமான இடத்துல பலவிதமானது காண்பிச்சத சேர்த்து இந்த இடத்துல சுருக்கமாக சொல்றோம். முதல்ல அகார உகாரம் அகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான முதல் மூன்று பாசுரங்கள்ல காண்பிக்கிறார். முதல் எழுத்தாக முதல் பாசுரம், ரெண்டாவது பாசுரம், மூணாவது பாசுரத்துல இந்த அகார உகாரம் அகாரங்கள் வருது. ரெண்டாவதாக நம சப்தம் அடியார்க்கென்னை ஆட்படுத்தி அப்படின்னு சொல்லிச்ச ந மம எனக்கென்று எதுவும் இல்லை என்பதை அந்த இடத்துல காண்பிக்கிறார். மூணாவதாக விமலன் தொடங்கி அஞ்சு பதங்கள் பார்த்தோம். விமலன் விண்ணவர்கோன் வேங்கடவன் நிமலன் நின்மலன் அப்படின்னு இவையெல்லாம் இந்த நாராயண பதத்தை காண்பிக்கக்கூடியது அப்படிங்கிறார். அடுத்ததாக நாலாவதாக சொல்லக்கூடியது அரங்க தரவணையான் திரு கமலபாதம் வந்து அப்படிங்கிறார். அந்த ஸ்ரீமன் நாராயண சரணோ அப்படிங்கிற துவயத்தினுடைய பூர்வகண்டத்தை இந்த இடத்துல அரங்கத்தரவனையான் திருக்கமலபாதம் அப்படிங்கிறார் அப்படின்னு இதெல்லாம் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் அவர் இதெல்லாம் காண்பிக்கிறார்னு எழுதி வச்சிருக்கார்.
முனிவாகன போகத்துல. அடுத்தது அஞ்சாவதாக நாலாவது பாட்டுல வந்து ராவணனுடைய 10 தலைகளை அறுத்து தள்ளினான் அந்த விருத்தாந்தத்தை கூறி ஆத்தியாத்மிகத்தை காட்டுகிறார். அப்படிதான் ஆத்தியாத்மிகம்னா இந்த நம சப்தத்தின் பொருளாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டா ஆத்தியாத்மிகம் ஆதி, ஆத்தியாத்மிகம்னா ஆதி வியாதி ரெண்டு இருக்கு. ஆதிங்கிறது மனசுல வரக்கூடியது, காம குரோத பய துவேஷம் அப்படின்னு சொல்றவன் அதெல்லாம் அது. வியாதினா உடல்ல வருது, தலைவலி ஜுரம் சூலம் போன்ற இது மாதிரி வியாதிகளை சொல்லக்கூடியது. இந்த ஆதி வியாதி ரெண்டத்தையும் களையக்கூடியது. இந்த ஆதி வியாதியை பற்றி ரொம்ப அழகாக விஷ்ணு புராணத்துல நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. இவ இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா இந்த ரெண்டத்தையும் களையக்கூடியது. ஏன்னா அதுதான் இருந்தது ராவணனுக்கு. ராவணனுக்கு மனசுல இருக்கக்கூடியதான அந்த காம குரோதம் பய துவேஷம் இதெல்லாம் இருக்க, அதனாலதான் இவன் பண்ணான். அதை எடுத்தானா தான் பகவானுக்கு அடிமைங்கிறது தெரியும், தான் அடியவர்களுக்கு அடிமைங்கிறது தெரியும். அதே இந்த நம சப்தம் காட்டுறது அப்படின்னா அஞ்சாவதாக. ஆறாவதாக அவர் சொல்லக்கூடிய ஐடியா என்னன்னா அஞ்சாம் பாட்டு ஆறாம் பாட்டு ரெண்டும் நாராயண சப்தத்தை காண்பிக்கிறது அப்படின்னார். பரமாய பழவினை பற்றறுத்து அப்படின்னு எனக்கு இருக்கக்கூடியத கர்மாக்கள் இந்த வினை பயன்கள் இருக்க அதையெல்லாம் விளக்கினார். என்னுள் புகுந்தான் அடுத்த பாசத்துல அண்டரண்ட பகிரண்டத்து உள்ள வெளியில எல்லாம் முற்றுமுண்ட கண்டம் எல்லாத்தையும் சாட்டான் அப்படின்னு இந்த பதங்கள் எல்லாம் அந்த நாராயண சப்தத்தை காண்பிக்கிறது அப்படின்னார். அடுத்தது ஏழாவதாக சுவாமி தேசிகன் என்ன சொல்றன, நாராயணனை சொல்லும் இடத்தமெல்லாம் லக்ஷ்மியும் சொல்லியதாயிற்று. எந்த இடத்துல நம்ம வந்து நாராயணன் சொன்னமோ அந்த இடத்துல திருவியும் சொல்லியதாயிற்று. அதற்காக அந்த திருவினுடைய சேர்க்கையினால் அவன் அருள்கிறான். அந்த முதல் துவயத்தினுடைய முதல் விதை சொல்லிச்ச ஆரம்பமே ஸ்ரீமன் நாராயண, அந்த ஸ்ரீயோடு என்றும் சேர்ந்திருக்கக்கூடியதான நாராயணன் அப்படின்னார். அதனால அந்த திருவினுடைய சன்னிதானத்தை சொல்லணுங்கிறதுக்கோசம் சொல்றார் அஞ்சாவது பாட்டுல திரு ஆர மார்பே அப்படின்னார். அந்த திரு வந்து அந்த மார்பில உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் அந்த திருனுடைய சம்பந்தத்தினால் நம்முடைய பழவினை பற்றறுத்து. நம்ம எத்தனை அனாதிகாலமாக பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாம் விளக்கணும்னால் அந்த திருவினுடைய சம்பந்தம் இருந்தாலொழிய நடக்காது. அதை காண்பிக்கச்ச திரு ஆரமார்பு அப்படின்னார். தாயார் தான் ரெக்கமெண்டேஷன் நமக்கு புருஷகாரத்துவம், தாயார் தான் நமக்கு உபாயத்துவம், தாயார் தான் நமக்கு உபயத்துவம். அதான் ஆகாரத்திலேயே சம்பன்னாம் அப்படின்னு முன்னாடியே சொன்னோம். அத இந்த அஞ்சாவது பாட்டு வந்து காண்பிக்கிறது அப்படின்னார். அடுத்தது எட்டாவதாக ஏழாம் பாட்டிலிருந்து பத்தாம் பாட்டு வரை அனுபவம் அப்படின்ட்டார் சுவாமி தேசிகன். அது சொல்லச்ச திரு அஷ்டாட்சரத்தினுடைய சதுர்த்தியில் விளக்கக்கூடியதான கைங்கரியம் இருக்க, அதுக்கு வேண்டியவற்றை விளக்குகிறார். இந்த அனுபவத்திற்கு வேண்டிய பலன், இந்த பலனை காண்பிக்கிறதுக்கு வந்து என்னன்னா பகவானுடைய திருவாய், பகவானுடைய திருக்கண்கள், பகவானுடைய மீறி இதெல்லாம் நம்ம கைங்கரியத்துக்கு காரணமாகிறது. பகவானுடைய கண்கள் கடாட்சிச்சாதான் நாம் கைங்கரியம் செய்ய முடியும். பகவானுடைய திருமேறி கொடுத்தாதான் நமக்கு அது அர்ச்சனை செய்து பூஜை செய்து எல்லாம் பண்ண முடியும். இந்த கைங்கரியத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது மீதி 7-10 அப்படிங்கிற கடைசியா 9வது சுவாமி தேசிகர் சொல்றது என்னன்னா கடைசி பாட்டு துவயத்தினுடைய உத்தரகண்டத்தை காண்பிக்கிறது. 2வது வரி முதல் வரி துவயத்துல உபாயம், 2வது வரி பலன். இங்க என்ன பலன்னா எம்பெருமான் ரங்கநாதனை அனுபவிக்கிறமே அதுதான் பலன், அதுதான் புருஷார்த்தம் அப்படின்னு காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த முனிவாகன போகம்ன்ற ரகசியத்துல திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலநாதிபிதான் என்ற திவ்ய பிரபந்தத்திற்கு வியாக்கியானம் ஒவ்வொரு பதமாக எடுத்து பதம் பதமாக எடுத்து ரொம்ப ஆச்சரியமாக எல்லா பிரமாணங்களையும் மற்ற திவ்ய பிரபந்தங்கள் வேதங்கள் உபநிஷத்துகள் எதிராற்று அவற்றினுடைய கருத்துக்கள் அவற்றினுடைய மூலங்கள் இதோட சேர்த்து நம்ம போல இருக்கக்கூடிய சேதனர்களெல்லாம் உஜ்ஜீவிக்க வேண்டிய அவர் சுவாமி தேசிகன் அருளியிருக்கார். அந்த வியாக்கியானம் மட்டுமல்ல, வியாக்கியானங்கிறது கமெண்ட்ரி, அது மட்டுமில்லாமல் 3 சமஸ்கிருத ஸ்லோகங்கள், 3 தமிழ் பாசுரமும் இதோட சேர்த்து சொல்லியிருக்கார். அதை இப்போது கடைசியாக அனுபவிக்கலாம். முனிவாகன போகம் என்ற ரகசியத்துல ஆரம்ப ஸ்லோகமாக வியாசிக்யாசாதிபக்தியாம் விரக்த தோஷாய வேங்கடேச கவிஹி முதித முகுந்த விலோஜன முனி உதித முகுந்த விலோஜன முனிவாகன சூகவி சூக்திமிமாம் அப்படின்னு முதல்ல ஆரம்ப ஸ்லோகம். தமிழ்ல வரும்போது அமிர்த சுவாதினி அப்படின்னு ஒரு ரகசியம். அந்த ரகசியத்துல கடைசியா 35, 36, 37 35, 36, 37 அமிர்த சுவாதின்ற பிரபந்தத்துல கடைசியாக இருக்கக்கூடிய முனிவாகன போகம்ன்ற ரகசியத்துல இந்த மூணு பாசுரங்கள் தமிழ் அருளற. பாவலரும் தமிழ் மறையின் பயனை கொண்டு பாண்பெருமாள் பாடியதொரு பாடல் பத்தில் காவலனும் கணவனுமாய் கலந்து நின்ற காரணனை கருத்துற நாம் கண்ட பின்பு கோவலனும் கோமானும் ஆன அந்நாள் உறவைப்பினை கோவியதம் குறிப்பே கொண்டு சேவலுடன் பிரியாத படை போல் சேர்ந்து நாம் தீவினையோர் தனிமையெல்லாம் தீர்ந்தோமே. பாவலரும் தமிழ்மறையின் பயனை கொண்டு பான பாசுரங்கள், பாசுரங்கள் நிறைந்த தமிழ் வேதமாகிய திவ்ய பிரபந்தத்தின் சாரார்த்தமே அடங்கியவை. மீதி இருக்கக்கூடியதான 4000 இந்த 10 மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கோ, அதுல இருக்கக்கூடிய சாரார்த்தங்கள் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு காண்பிக்கிறார். பான் பெருமாள் பாடியதொரு பாடல் பத்தில் பான் பெருமாள் அப்படின்னா இந்த ஆழ்வாரை பெருமாள் அப்படின்னு கூட்டார் தேசிகர். திருப்பானாழ்வரால் பாடப்பட்ட அமலநாத விரான் என்று சொல்லக்கூடிய இந்த 10 பாசுரங்கள் காவலனும் கணவனுமாய் கலந்து நின்ற காரணனை 4 சொல்றார். காவலன் கணவன் கலந்து நின்ற காரணன் அப்படின்னா என்ன, இவன்தான் சர்வரக்ஷகன், இவன்தான் சர்வ சுவாமி, இவன்தான் சர்வத்திலும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன், இவன்தான் சர்வ காரணன். இந்த 4 இஸ் தி ப்ரொடக்டர், இஸ் தி ப்ரொடக்டர், இஸ் தி பாஸ், ஹி ப்ரொடெக்ட்ஸ் எவ்ரிவேர் அண்ட் ஹீஸ் தி காஸ் ஆஃப் எவ்ரிதிங். இந்த 4 காமிக்கிறார் சுவாமி தேசியம் ரொம்ப அற்புதமாக. இந்த 4 வேர்ட்ல கருத்துற நாம் கண்ட பின்பு இதையெல்லாம் ஆழ்வார் நமக்கு மனசுல தெளிவாக பதியுமாறு சொல்றார். கோவலனும் கோமானுமான அந்நாள், கோவலன் அப்படின்னா கோபாலன், கோமான் அப்படின்னா ராஜா, இருவம்சத்து ராஜாவாக அவதரிச்ச அந்த காலத்துல குறவைப்பினை கோவியதம் குறிப்பே கொண்டு இந்த ராசக்கிரீடை பண்ணி மகிழ்ந்த அந்த கோபிமார்களோட அப்படிப்பட்ட மகிழ்ந்தார்களா இந்த கோபிமார்கள், அதே மனோபாவத்தை தம் குறிப்பே கொண்டு அந்த மனோபாவத்தை நாமும் வச்சுக்கிறோம். எப்படி இடையர்களுக்கு இருக்கக்கூடியதான மனோபாவம் இருக்க அது போல நமக்கும் வேணும் அப்படிங்கறத காண்பிக்கிறார். சேவலுடன் பிரியாத பிறை போல் சேர்ந்து ஆண்பறை விட்டு பெண்பறை போகாத அண்டல் பட்சியை காண்பிக்கும் போது அதை விட்டு பெண் எப்போதும் போகாத ஆண் எப்படி எங்க இருக்கும் அதுக்குமா, அது போல இந்த இடத்துல பகவானை விட்டு பிரியாமல் தீவினையோ தனிமையெல்லாம் தீர்ந்தோம் நாமே, அதாவது உதவி இல்லாமல் தவிக்கக்கூடிய நாம், அதாவது ஹெல்ப்லெஸ் ஸ்டேட் அப்படிங்கிற நம்மள எல்லாம் பார்த்து அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு இந்த போச்சு. எப்படிடா போச்சுன்னா, இந்த திருப்பானாழ்வார் அருளிய அமலநாதவிரான படிச்சு அதில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம தெரிஞ்சதுனால நமக்கு இந்த ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்ங்கிறதெல்லாம் போச்சு அப்படிங்கிற. அடுத்த பாசுரத்துல ஆதிமறையன ஓங்கும் அரங்கத்துள்ளே அருளாரும் கடலை கண்டவன் நம்பானன் ஓதியதோர் இரு நான்கும் இரண்டுமான ஒரு 10 பற்றாக உணர்ந்து உரைத்தோம் நீதி அறியாத நிலை அறிவார்க்கெல்லாம் நிலையிடுவே என்று நிலைநாடி நின்றோம் வேதியதாம் விரித்துரைக்கும் விளைவுக்கெல்லாம் விதையாகும் இது என்று விளம்பினோமே. ஆதிமறையன ஓங்கும் அரங்கத்துள்ளே, வேதத்துல முதல்ல ஆரம்பிக்கக்கூடியது பிரணவம், அது மாதிரி பிரணவம் ஆன்ற உரு உடையது அந்த ஷேப் உடையது இந்த ரங்க விமானம், அதுக்குள்ளே பிரகாசிக்கிறான் எம்பெருமான். அருளாறும் கடலை கண்டவன் நம் பிராணன், அருளாறும்னா கிருபா சமுத்திரம், அது இந்த கருணையே கடலாக இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டவன் இந்த ரங்கநாதன். அவனை கண்டு அனுபவித்த நம்முடைய திருப்பானாழ்வார். ஓதியதோர் இரு நான்கும் இரண்டுமான ஒரு 10 4+4+2 அப்படின்னு சொல்லி 10 அப்படிங்கிறார். தினமும் அனுசந்தானம் செய்வதற்கு ஏற்றதான இந்த 10 பாசுரங்கள் உடைய அப்படிங்கிறார். பற்றாக உணர்ந்து உரைத்தோம், இதுதான் நமக்கு கதி அப்படின்னு அறிந்து அதை அனுசந்தித்தோம். நீதி அறியாத நிலை அறிவார்க்கெல்லாம், நீதி மதங்களெல்லாம் கண்டிக்கணும், அதுக்கு வேண்டியதான யுக்திகள் ட்ரிக்ஸ் இருக்க அவையெல்லாம் அறியாதவர்கள். நமக்கெல்லாம் வந்து மீதி மதங்களை போய் அவெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான ஞானங்கள் இல்ல. தத்துவத்தின் சுரூபத்தை மட்டும் அறிந்தவர்களுக்கு அவர்களெல்லாம் போனா போகுது. பகவானுடைய தத்துவத்தை அறிந்தவர்களுக்காக அவர்களெல்லாம் அனுபவிக்கட்டும் இதை அப்படின்னு. இதுவே நிலையென்று நிலைநாடி நின்றோம். இந்த பிரபந்தமே நிலையானது. இதில் சொல்லப்பட்ட அனுபவமே பெற வேண்டிய புருஷார்த்தம் என விரும்பினோம். வேதியதாம் விரித்துரைக்கும் விளைவுக்கெல்லாம், வேதியதாம் விரித்துரைக்கும், இந்த வேதாந்திகளை எக்ஸ்பிளைன் பண்றாள், அதனுடைய சகல பலன்களுக்கும் விதையாகும் இது என்று விளம்பினோமே. இந்த பிரபந்தம் விதையாக நின்று அதனுடைய பலனை கொடுக்கிறது. இந்த ரகசியத்தில் சொன்னோம் அப்படிங்கிறார். வேத மனத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயே இந்து மைந்தும் அறியாத மானிடரை அப்படின்னு அந்த இடத்துல பாக்கிறோம். அண்டாளுக்கு சொல்லிச்ச அத போல தேசிய இந்த இடத்துல சொல்லிச்ச. என்ன சொல்றன்னா, மீதி இருக்கக்கூடியதான வேதாந்திகள் சொல்லக்கூடியதான வேதத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விதை போல, அந்த விதையிலேருந்து எவ்வளவு பெரிய மரம் வருத, அத போல இந்த திருப்பாணாழ்வானுடைய அமலநாதி பிரான்ல அவ்வளவு கருத்துக்களும் அடங்கியிருக்கு அப்படின்னு இந்த இரண்டாவது பாசுரத்துல சொல்றார். கடைசி பாசுரத்துல வச்சே, காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பாண் பெருமான் அருள் செய்த பாடல் பத்தும் பழமறையின் பொருளென்று பரவுகின்றோம். வேண்பெரிய விரிதிரை நீர் வையத்துள்ளே வேதாந்த ஆரியனென்று இயம்ப நின்றோம். நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உரை என்று நாடுவோமே. காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்றி, உலகத்தெல்லாம் பாக்கிறோம், கண்ணால பாக்கிறது ஒண்ணு பேசறது ஒண்ணு, அதாவது பல விதமா திருச்சி சொல்லுவா, அத மாதிரி கிடையாது. எதை பார்த்தாரோ அது அப்படியே பேசுறார். பார்ப்பது ஒண்ணு பேசுறது ஒன்று என்று இல்லாமல் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். கண்ணனையே கண்டுரைத்த அந்த பகவான் ரங்கநாதனையே பார்த்து அவனையே பேசி வரக்கூடியதான கடிய காதல் பாண் பெருமார் அருள் செய்த பாடல் பத்தும், ரொம்ப அன்பு சாஸ்திரி பகவான்கிட்ட காதல் தாங்க ஆழ்வாருக்கு, அப்படிப்பட்ட ஆழ்வார் அருளி செய்த பத்து பாட்டுகளும் பழமறையின் பொருள் என்று பரவுகின்றோம். பழமறைன்னு சொன்னா அனாதியான வேதம், அந்த வேதத்தினுடைய பழமறையின் பொருள், அனாதியான வேதத்தினுடைய சாரம் அப்படின்னு நம்ம எல்லாம் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறார். வேண் பெரிய விரிதிரை நீர் வையத்துள்ளே, எல்லோரும் கர்ம வினையால இந்த பூமியில பிறக்கிறோம். வேண் அப்படின்னா விருப்பம், அந்த விருப்பத்துல பிறந்ததுனால நம்ம பண்ணக்கூடிய கர்மாவை அனுபவிக்கிறதுக்கோசம் இங்க பிறக்கிறோம். அதாவது விருப்பத்தினால பிறக்கிறதுனால பெருசு அலைகள் நிறைந்த சூழப்பட்ட இந்த மண்ணுலகம். இந்த மண்ணுலகத்துக்கு எது வரான்னா, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆசையினால்தான், அந்த ஆசையினால்தான் நம்ம விதமான பாவங்கள் செய்யறோம், புண்ணியங்கள் செய்யறோம், அதனுடைய பலனாக அனுபவிக்கிறதுக்கு திருப்பி இங்கே வந்து பிறக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பூமியிலே வேதாந்தாரியன் என்று இயம்ப நின்றோம். வேதாந்தாச்சாரியன் சுவாமி தேசிகனுக்கு கொடுத்த பெயர், ரங்கநாதனே கொடுத்தார். அத இந்த இடத்துல ரொம்ப அழகாக காண்பிக்கிறார். வேதாந்தாரியன் என்று இயம்ப நின்றோம். வேதாந்தாச்சாரியன் என்ற பெயரை ரங்கநாதன் தானே புகழும்படியான அந்த நிலையை எனக்கு கொடுத்தான். நாம் நான் பெரியோம் அல்லோம், அதனால அகங்காரம் கொள்ளக்கூடாது. நன்றும் தீது நமக்கு உரைப்பர் உரை என்று நாடுவோமே. நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார், நமக்கு நன்மை இது தீமை இது அப்படின்னு அழகாக உபதேசிக்கக்கூடியதான ஆச்சாரியர்களுடைய கடாட்சமே இதற்கு காரணம் என்று நினைத்து நாடுவோமே. இன்னும் விசேஷ ஞானம் பெற அந்த ஆச்சாரியர்கள் உபதேசிக்கிறார்களே, அவர்களை நாடி நாம் அடைவோம், அவர்களை தேடித் திரிவோம் அப்படின்னு கடைசியில முடிக்கிறார் இந்த மூணாவது பாசுரத்துல. கடைசியில ரெண்டு சமஸ்கிருத ஸ்லோகங்களை முடிக்கச்ச, இது கவிதார்க்கிக சிம்மக சம்யக் வியாசாட்ட சாத்வி பிரீத்தி முனி மகித சூகவிகாதா தசகமிதம் தேசிகோ பக்யம் முனிவாகனம் ந போகோயம் முக்த ஈஸ்வர்ய ரசோபமகா கிருபையா ரங்கநாதஸ்ய கிருதார்த்த யது நஸ்ஸதாம் ஸ்ரீ முனிவாகன போகம் சம்பூர்ணம் அப்படின்னு சுவாமி தேசிகன் இதை முடிக்கிறார். இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து புவிதனில் என்னை ஒரு பொருளாக்கின்ற முறையில அறிவற்றான அடியேனை உளர வச்சு அதை உயர்ந்த பகவதர் முன்னிலே விண்ணப்பம் செய்ய வச்சு இதெல்லாம் அந்த லக்ஷ்மிபரி சிவன் நாராயணனுடைய கடாட்சமும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய திவ்ய அனுகிரகமும் பாகவத கோஷ்டிகள் இவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால்தான் இந்த 10 பாசுரங்களுக்கு விளக்கம் ஆச்சாரியர்கள் அருளால் இத்தோடு முடிகிறது. முதல் லெக்சர்ல சொல்லும்போது திருப்பாணாழ்வார் பிரபந்தத்திற்குள்ள மகிமை பற்றி சொல்லிட்டு வரச்ச இந்த பிரபந்தத்திற்கு அதிசங்கோஷம் அதிவிஸ்தாரம் போன்ற குறைகள் இல்லை அப்படின்னு குறைன்ற வேர்டு யூஸ் பண்ணிருக்கேன். அதனால மற்ற பிரபந்தங்கள் எல்லாம் குறைன்னு ஒரு சமயம் சில பேருக்கு தோணும். அந்த குறைன்ற வேர்டு யூஸ் பண்ணது என்னுடைய தப்பு. மற்ற பிரபந்தங்கள் போல நிர்பந்தங்கள் இதில் இல்லை. பகவத் அனுபவமாக ஆனது இந்த அமலநாதவிதான் அப்படின்னு சொல்றது மிகவும் பொருத்தம். ஏன்னா நம்மாழ்வாருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா இந்த சேனல்கள்லாம் உஜ்ஜீவிக்க வேணும் கருத்துக்களை சொல்வதனால நிறைய சொல்ல வேண்டியதா போச்சு. ஆண்டாள் கிருஷ்ணனையே அடைய வேண்டி தான் இருந்ததுனால அதனால தூது விடுதல் போன்ற நாயிகா பாவத்தை ஏறிட்டாமல் தானே பெண்ணாக பாவித்து சொல்லது தூது விடுதல் போன்றவை எல்லாம் அதுல இருக்கு. அது அவளுக்கு நிர்பந்தம். அதே மாதிரி பெரியாழ்வார் கண்ணனை குழந்தையாவே பாவித்து அதை அனுபவிக்கிறார். அந்த அனுபவத்தை சொல்லச்ச ஒவ்வொரு பருவமாக சொல்ல வேண்டியிருக்கு. அதனால நிறைய பாசுரம் அவருக்கு நிர்பந்தம். இந்த ஆழ்வார்க்கு அப்படி இல்லை. இந்த பகவானை சேவிச்சு திருவடியிலிருந்து திருமுடிய வரைக்கும் இருக்கனால ஆனால் அந்த நிர்பந்தங்கள் இல்லாதனால குறைன்ற வேர்டை வந்து சொன்னது வந்து ஒரு அனுபவத்தினால கொஞ்சம் கூட்டி சொன்ன குறைங்கிறது மீறி பிரபந்தங்களுக்கு கிடையாது. அது மாதிரி நிர்பந்தங்கள் இது இல்லைன்னு சொல்றது மிகவும் பொருத்தமாக இருக்கும். அமலநாதவிரான்ங்கிறது அனுபவபூர்வமான பிரபந்தம். அதை மனசுல வச்சிருந்து பல இடத்துல அரியனுடைய கற்பனை எக்ஸ்பிளனேஷன்லாம் எனக்கே தெரியாம தோணுது. அனுபவத்தை சொல்லும்போது நம்மையே அறியாமல சில சமயம் கூட்டி சொல்லுவோம், இல்ல குறைச்சு சொல்லுவோம், விட்ட குறை தொட்ட குறைன்னு பல இடத்துல இருக்கும். அதுபோல இந்த லெக்சர்ல இருக்கக்கூடியதான தவறு குறை பிழை இவையெல்லாம் மன்னிச்சு அடியேனை திருத்தி அடித்து திருத்தி அனுகிரகிக்குமாறு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவ்வளவு பேருடைய திருவடிகளிலும் என் தலையை வைத்து தாழ்த்தி பிரார்த்தித்து இதோட முடித்துக் கொள்கிறேன். திருப்பாணாழ்வார் அவருடைய அமலநாதேவரான பிரபந்தத்திற்கு கவிதார்க்கீக சிம்மம், வேதாந்த குரு, சர்வதந்திர சுதந்திரர், வெங்கடேச கவி அப்படிலாம் போற்றக்கூடிய ஆச்சாரிய சார்வபௌமர் சுவாமி வேதாந்த தேசியன் அருளி செய்த முனிவாகன போகம் என்ற ரகசியத்தை கொண்டு இந்த லெக்சர் சீரீஸ்ல இந்த 10 பாசுரங்களையும் அனுபவிச்சோம். அது இத்துடன் நிறைவேறுகிறது என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா. திருப்பாணாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஸ்ரீரண்டு தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.